இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம மகிழ்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ம மகிழ்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தியும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய நம்பிக்கை என்னன்னா, கோபம் மகிழ்ச்சி ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே இயல்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா அது ஒரு தவறான கருத்து. அததான் நம்ம கடந்த சில நிகழ்ச்சிகள்ல நம்ம பேசணும். எந்தெந்த விஷயங்கள் எனக்கு மகிழ்ச்சியை தருது அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம், எந்தெந்த விஷயங்கள் வாழ்க்கையில எனக்கு கோபத்தை உருவாக்குது, கோபத்தை எனக்கு வரவழைக்குது அப்படின்றத பத்தி நம்ம பேசுறதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் தடுக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அதுல ஒண்ணுன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா, எனக்கு கோபம் வர்றது நல்லதுக்கு இல்ல, அதை வந்து நம்ம தடுக்கணும், அதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகுது. ஆனா இதுக்கு என்னென்ன வழிமுறைகள், எப்படி இந்த கோபமே வராம அந்த கோபத்தை அப்படியே எப்படி வேரோட நான் அறுத்து எறிய முடியும்?
நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோபம் வந்து நம்மள எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, எப்படியெல்லாம் ஒரு எதிர்மறை உணர்வுகளை வந்து கொண்டு வர வைக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப கோபம் அப்படின்றது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்ப வண்டி வந்து வேகமா போயிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகுது. சோ அந்த இடம் தான் கோபம். ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன ஆகும், வண்டி வந்து ஸ்பீட் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர்லயே ஆகிறது இல்ல. சோ கட்டுப்பாட்டை மீறி போகும் பொழுதுதான் கோபம் வெளிப்படுகிறது. அந்த வெளிப்படுறத தான் நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து பாதிப்பு அடையுதுன்னு சொல்றோம், பாதிப்பு அடைந்தோம்னு சொல்றோம், இதை எங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்றோம். பல சமயங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல, இதை பேசணும்னு நான் நினைச்சே பார்க்கல, இப்படி நான் செய்வேன் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கட்டுப்பாட்டை மீறின ஒரு விஷயமா இருக்கு.
ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து கோபம் எப்படி வருது, அது எவ்வளவு தூரத்துக்கு வருது அப்படின்றது நமக்கு தெரியல. கோபம் அப்படி ஒரு பீக்கான எல்லையை போய் அடையும் போது நம்ம அவ்வளவு கோபப்பட்டிருக்கோம் அப்படின்றதும் நமக்கு தெரியல.
கோபம் பாதிப்பை ஏற்படுத்துற அந்த தருணத்தை தான் நம்ம பாக்குறோம். அப்போ எப்படி அது உருவாச்சு அதை பார்க்கும்போது, நம்முடைய மனதின் சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. எதனாலெல்லாம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல் கட்டம் வந்து இரிட்டேஷன், எரிச்சல். எதை பார்த்தாலும் வந்து எரிச்சல் அடையிறது. சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும், அதுலேருந்து என்ன ஆகும், நம்முடைய மனதினுடைய வலிமை என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காலையில நம்ம எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷா தான் எழுந்துப்போம். ஆனா குழந்தைகளை எழுப்புற முறையே வந்து வித்தியாசமா இருக்கும். எந்திரிங்க, எல்லாரும் சீக்கிரமா லேட் பண்ணாதீங்க, அதுதான் முதல் எண்ணம். அதுவே சரியில்லை. அதுக்கப்புறமா வந்து அவசர அவசரமா அவங்களை விரட்டி 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 வேலை வாங்கிட்டு இருக்கோம், அதுவும் சரியில்லை. அந்த அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ள நாம ரெண்டு மணி நேரம் வேலையை செய்யணும்னு நினைப்போம். சீக்கிரமா செய்யறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால டென்ஷனா செஞ்சிட்டு இருப்போம். சோ அந்த டென்ஷனுடைய வெளிப்பாடு என்ன ஆகும்னா எரிச்சலா இருக்கும். அந்த எரிச்சல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வார்த்தைகள்ல செயல்கள்ல வேகம் காமிக்கும்.
நிச்சயமா பாத்தீங்கன்னா, காலையில வந்து அந்த குழந்தை எழுப்பும் போதே வந்து சீக்கிரம் எழுந்திருக்கோ, எவ்வளவு லேட் ஆயிடுச்சு, அந்த ஒரு பேச்சிலயும் ஒரு வேகம் இருக்கும், அந்த செயல்லயும் ஒரு அவசரம் இருக்கும்.
இந்த ஒரு காட்சியை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரி இருக்கும். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை விரட்டுற பாத்தீங்கன்னா அவங்க தப்பு செஞ்சிட்ட மாதிரியும் இவங்க வந்து அதுக்காக கத்துற மாதிரியும் தான் டெய்லி ஒரு சீன் இருக்கும்.
இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் சொல்றது என்னன்னா, என்னால காலில சீக்கிரமா எழுந்திருக்க முடியல, அவங்க எழுந்தாதான் வந்து அந்த குழந்தையவே அவங்க எழுப்ப முடியும். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து லேட் நைட் 12 மணிக்கு மேலதான் வந்து அவங்க தூங்குறாங்க. ஆனா நைட்டு வந்து சீக்கிரமா படுத்தா காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியும்னு ஒரு சிம்பிள் லாஜிக். இது எல்லாருக்குமே தெரியும்.
பல குழந்தைகள் வந்து அழுதுட்டு போவாங்க, அப்செட்ல போவாங்க, சாப்பிட மாட்டேன்னு போவாங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்லும் பொழுதும் அதுக்கும் கொஞ்சம் திட்டு விழும், அடி விழும், அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை தரத்தரன்னு எடுத்துட்டு வந்து நீங்க பல நேரங்கள்ல பாத்துருக்கலாம், வெளியில தாய்மார்களை அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த பஸ்ல கொண்டு வந்து உட்கார வச்சு.
8 மணி ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா 7 மணிக்கு தான் வந்து அந்த குழந்தைய எழுப்பி அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க.
சோ அதை கொண்டு வந்து அந்த பஸ்ல உட்கார வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ரொம்ப சரியா சொல்ல போனா இப்போ அந்த குழந்தை இருக்கிற ஒரு மனநிலையில அது ஸ்கூல்ல போய் எதையுமே செய்ய முடியாது. அதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கான அந்த ஒரு மனநிலையே அப்ப இல்ல. அதாவது நாளினுடைய முதல் நேரமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. சோ இப்படி நம்முடைய நாள் ஆரம்பமாகும் பொழுது அந்த நாளினுடைய பிற்பகுதி எப்படி இருக்கும்? சோ இதனுடைய பாதிப்பு, இந்த எண்ணங்களினுடைய பாதிப்பு, உணர்வினுடைய பாதிப்பு அந்த நாளினுடைய பிற்பகுதியில வரும். நம்ம முதல்ல கூட என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலை அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட்டா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, ஆழ்மனது. அதுல போய் இந்த உணர்வுகள், இந்த எண்ணங்கள் எல்லாமே போய் பதிஞ்சோம். சோ இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். இப்படி டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்தை நாம ஏன் நம்மை தயார்படுத்தி வச்சுக்க கூடாது இல்லையா? டெய்லி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் ஆகணும், இந்த சமயத்துல தான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும், ஒரு சில விஷயங்களை நாம ரெகுலரா செஞ்சுதான் ஆகணும். சோ நம்முடைய தயார்படுத்துகிற அந்த திறமை வந்து அங்க குறைஞ்சிருக்கு. அதை நாம சரியா செஞ்சுக்கணும். அதை நாம முந்தின நாள் நைட்ல இருந்து தயார்படுத்தலாம். முதல்லயே அந்த குழந்தைய வந்து சீக்கிரமா படுக்க சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து எழுப்புற விதத்திலிருந்து நாம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம எல்லாத்துக்கும் நாம என்ன பாடுபட்டு இருக்கோம் அப்படின்னா, கோபம் வராம இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், டென்ஷன் இல்லாம இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பலவித முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா அதற்கான பயிற்சிகளை நாம செய்யறதில்லை. நாம அந்த பயிற்சிகளை நிச்சயமா செய்யணும். அந்த மாதிரி நேரத்துல வந்து வேற ஏதாவது இருந்தது, அவங்க ஹோம்ஒர்க் பண்ணல, இல்ல ஏதோ நோட்டு புத்தகத்தை வந்து தொலைச்சிட்டாங்கன்னா அதுவும் அங்க சேர்ந்துடும். அப்ப அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க, இல்ல திட்ட ஆரம்பிப்பாங்க, தன்னுடைய எரிச்சலா அங்க காமிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம குழந்தைக்கு வந்து எவ்வளவு கவனமா அனுப்புறோம் இல்லையா, சாப்பிடறதுக்கு கொடுத்து அனுப்புறோம், சாப்பாடு கட்டி கூட கொடுத்து அனுப்புறோம், ஆனா எந்த மாதிரியான ஒரு உணர்வுல நாம சமையல் செய்யறோம்?
அந்த டென்ஷன், எரிச்சல்,
என்ன சொல்றோம்,
அவசரம்.
மனது எப்படியோ அப்படியே உணவும் இருக்கும், உணவு எப்படியோ அப்படியே மனதும் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த எரிச்சல்ல, அந்த டென்ஷன்ல கத்திக்கிட்டே சமைக்கிறது. சோ அத்தனை எதிர்மறை உணர்வுகளோட அந்த லஞ்சை பேக் பண்ணி அனுப்புறோம். சோ குழந்தைக்கு வந்து சாப்பாடை பேக் பண்ணி அனுப்புறோம், உடலினுடைய
சக்திக்காக.
அந்த மனதினுடைய சக்திக்காக ஃபுல்லா என்ன பேக் பண்ணி அனுப்புறோம், எதிர்மறை எண்ணங்களை நாம பேக் பண்ணி அனுப்புறோம். நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்குள்ளேயே வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுக்கணும், இவங்களை இப்படிதான் எழுப்பணும், இப்படிதான் அவங்க கிட்ட பேசணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் ஒரு பெற்றோரும் குழந்தையும் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற டைம்.
எக்ஸாக்ட்லி,
காலையில நேரம் வந்து நமக்குள்ள வந்து டைம் டேபிள் மாதிரி, இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் இதை செய்யணும்னு நினைக்கிறோமே தவிர எப்படி செய்யணும் அப்படின்றத தயார் பண்றதில்ல. அதை நாம தயார் செஞ்சுக்கணும். சோ இந்த குழந்தைங்க கிட்ட அந்த ரொம்ப க்ளோஸா இருக்கிற அந்த ஒரு மணி நேரம், சாப்பாடு ஊட்டுறோம், குளிக்க வைக்கிறோம் இல்லையா, எல்லாமே நம்ம செய்யறோம். ஆனா அது எப்படி செய்யணும் அப்படின்றத நாம தயார்படுத்திக்கிட்டோம் வச்சுக்கோங்க. இது வந்து டெய்லி வந்து இது ஒரு பெயின்ஃபுல்லான வலியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாவே இருக்காது. அதை குழந்தையும் என்ஜாய் பண்ணும், நாமளும் என்ஜாய் பண்ணலாம். சோ நம்மை நாம் தயார் செஞ்சுக்கிட்டே வரணும்.
நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலையில நேரம் அப்படின்றதுதான் அந்த குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுற ஒரு நெருக்கமான ஒரு விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க கூடிய ஒரு நேரம் இல்லையா?
ஆமா. சோ அதனால அதை வந்து நாம வந்து முதலிய தயார்படுத்திக்கணும். இப்படிதான் பேசணும், இப்படிதான் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். நம்ம வந்து சாப்பாடு சமைக்கும் போது இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது, பல விதமான விஷயங்களை பேசிக்கொண்டே செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா நம்ம குழந்தைய எதுக்காக அனுப்புறோம் அப்படின்னா, காலையில ஒரு இடத்துல போய் படிக்கிறதுக்காக அனுப்புறோம். சோ ஒரு நல்ல ஒரு மனநிலையில அதை அனுப்பி வைக்கணும். பல குழந்தைகளுக்கு வந்து அந்த மனநிலை வந்து எப்படி சொல்றது பெற்றோருக்கு தெரியல, அழுதுட்டே போவாங்க. எத்தனை குழந்தைங்க அழுதுட்டே போவாங்க, இல்ல சாப்பிடாம போவாங்க, ஒரு டென்ஷன்ல போவாங்க. சோ இரிட்டேஷன், அந்த எரிச்சல் அப்படின்றதுலதான் கோபம் என்றது ஆரம்பிக்குது. இப்போ எரிச்சல் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்மளுக்கு எரிச்சல் வரும். அதாவது எங்க வைக்கணுமோ அங்க பிளவர் வாஸ் வைக்கல அப்படின்னா ஏன் இங்க வச்சிருக்காங்க, ஏன் இங்க இருக்கு டவல், அந்த மாதிரி.
இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆபீஸ்க்கு போறோம், கம்ப்யூட்டர் ஆன் பண்றோம், அது கொஞ்சம் ஆன் ஆக லேட் ஆயிடுச்சு,
அதுல ஒரு எரிச்சல் வரும்.
டிராபிக் பார்த்தா எரிச்சல், எல்லாத்துலயுமே எரிச்சல்.
கம்ப்யூட்டர் நாம ஆன் பண்ணும் போது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா, அதுலதான் ஆன் ஆகும். இல்ல நம்மளுடைய கம்ப்யூட்டர்னுடைய கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கேத்த மாதிரிதான் அது ஆனும். ஆனா அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அது ஆன் ஆக லேட் ஆகுது அப்படின்னு நம்ம எரிச்சல் படுறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கலன்னா எரிச்சல் படுறோம். டிராபிக்ல நாம நின்றுட்டு இருக்கோம், முன்னாடி இருக்கிற வண்டி வந்து மெதுவா போறாங்க, வண்டிக்குள்ள உட்காந்துட்டு நாம எரிச்சல் பட்டுருப்போம். நம்ம எரிச்சல் படுறதுனால கம்ப்யூட்டர் சீக்கிரம் ஆன் ஆக போறதில்ல, நாம எரிச்சல் படுறதுனால இன்டர்நெட் சீக்கிரமா கனெக்ஷன் கிடைக்க போறதில்ல, நாம எரிச்சல் படுறதுனால எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த வண்டி வேகமா போக போறது கிடையாது. சோ சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நாம எரிச்சல் அடைறோம். அந்த எரிச்சல் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா, டிஸ்டர்பன்ஸ், நம்முடைய மனதினுடைய நிலையை குலைக்கிறது. அப்போ நம்முடைய மனதினுடைய சக்தி என்பது கம்மியாகுது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரா தான் இருப்பாங்க, விரல சொடுக்கு எடுத்துட்டு இருப்பாங்க, இல்ல பேனாவை வந்து இப்படி தட்டிட்டு இருப்பாங்க, அந்த சவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுடைய பழக்கம், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம், நமக்கு எரிச்சலா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த ஆள் எப்படி பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு எரிச்சலா. சோ சரியா நம்ம பார்த்தோம்னா, டு வி ஹாவ் எனி ரைட், நமக்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்கா அவங்க கிட்ட போய் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றது?
இல்ல
இல்ல, நம்மால நிச்சயமா யாருடைய பழக்கத்தையும் நாம மாற்ற முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமா சௌகரியமா அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்காங்க, ஆனா அதை பார்த்து நான் எரிச்சல் அடையறேன் அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்கு?
என்கிட்டதான், என்னுடைய எண்ணத்துலதான்
பிரச்சனை, என்கிட்டதான் இருக்கு. சோ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே இருக்கணும், நான் நினைச்ச மாதிரியே மனிதர்கள் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே டைமுக்கு டைம் நடக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நம்முடைய கட்டுக்குள்ள வந்து கொண்டு வரத்துக்கு நாம முயற்சிக்கிறோம். அது நிறைவேறாத சமயத்துல நமக்கு என்ன ஆகுது, எரிச்சல் வருது, ஏமாற்றமும் வருது. இவங்க நான் சொன்னபடி செய்யல, நான் எதிர்பார்த்தபடி அவங்க நடந்துக்கல, சோ ரெண்டுமே நமக்கு வந்து பிரச்சனையை உருவாக்குது. ஒரு சில சமயங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம், அந்த மீட்டிங்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, மொபைல் போன் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு பண்ணிருப்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு மொபைல் போன் ஒண்ணு ரிங் ஆகும், உடனே அந்த ஹால்ல வந்து சத்தமே இல்லாம இருக்கிற ஹால்ல வந்து சலசலப்பு ஏற்படும், எல்லாருடைய கவனமா அங்க போவோம். இல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இவங்களுக்கு இருக்கா பாருங்க, எவ்வளவு வாட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆஃப் பண்ணலையே அப்படின்வாங்க. அந்த பேசுற அந்த ஸ்பீக்கர் அவங்களுடைய கவனம் கூட அதுல போகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அது ஒரு லேடியா இருந்தாங்க வச்சுக்கோங்க, அவங்க பர்சை தொழாவ ஆரம்பிப்பாங்க, அப்பதான் அவங்களுடைய போனை எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு பாவம், அந்த சமயம் பார்த்து அவங்களுக்கு மொபைலும் கிடைக்காது, அவங்களுக்கு வந்து அது அந்த வைப்ரேஷன் மோட்லயோ இல்ல சைலண்ட் மோட்லயோ வைக்கவும் தெரியாது, அதை ஆஃப் பண்ணவும் தெரியாது, இப்படி தவிப்பாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருடைய கவனமும் எதிர்மறை உணர்வுகளும் அவங்க மேல இருக்கும். ஆக்சுவலா வந்து பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல, அவங்க இன்டென்ஷனலா பண்ணல, அவங்களுடைய நோக்கம் அது கிடையாது, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ல நாம அனௌன்ஸ் பண்ணும் போது கூட இது வந்து ரூல் கிடையாது, இது வந்து ரிக்வஸ்ட் தான் இல்லையா. அப்போ ஒரு சில பேர் பண்ணல, ஒண்ணு தெரியாம பண்ணல, இன்னொன்னு வந்து தேவையில்லைன்னு நினைச்சிருக்கலாம், இல்ல அவங்க அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், எனக்கு எமர்ஜென்சி ஏதாவது கால் வரும். சோ நாம எதையுமே வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க, அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சரி.
ஏன் இந்த மனோபக்குவம் நம்ம கிட்ட வர மாட்டேங்குது? இப்ப நீங்க சொன்ன மாதிரி மூணு விஷயம், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் எரிச்சல் படுறது, தன்னை தானே தயார் பண்ணிக்க முடியும் ஆனா அதை வந்து அவங்க பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட பண்றது இல்ல, தெரியாம பண்றதா இருந்தா கூட அதை வந்து இல்ல இல்ல நீ தெரியாம பண்ணாலும் வந்து நீ பண்ணிட்ட அப்படின்ற ஒரு எண்ணம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து தெரியாம பண்ற விஷயங்களை வந்து அதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு இல்ல இது உன்னோட நோக்கமா தான் நீ பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தன்னை தானே தயார் பண்ணிக்க முடியும், இருந்தாலும் வந்து அந்த மாதிரி பண்ணிக்காம அந்த சூழ்நிலையை வந்து ஒரு எரிச்சலோட வந்து கொண்டு வராங்க. ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் தன்னைத்தானே வந்து தயார் பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சு கூட அந்த மனோபக்குவத்தை ஏன் அவங்க கொண்டு வர மாட்டாங்க?
அதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து அவர்களுடைய மனதில சக்தி என்பது குறைவாக இருக்கு. ரெண்டாவது வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. எல்லாரையுமே வந்து எப்படி இருக்காங்களோ அப்படியே எந்தவித மாற்றத்தையும் அவங்க கிட்ட புகுத்தாமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை என்பது கிடையாது. அதாவது நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் எல்லாருமே இருக்கணும், இந்த சூழ்நிலை இருக்கணும், இந்த உலகம் இருக்கணும், மனிதர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது மாதிரி நடக்காதப்போ நமக்கு எரிச்சல் வருது. அந்த எரிச்சல் தான் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆகி கோபமாகவும் வெளிப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா கோபம் வந்து ஒரு இடத்துல வந்திருக்கும், எரிச்சல் எங்கேயோ ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு இடத்துல எரிச்சல் உருவாகும், இன்னொரு இடத்துல போவாங்க அங்கேயும் எரிச்சலா இருக்கும், இன்னொரு இடத்துல போவாங்க அவங்க பேசின ஏதாவது ஒரு விஷயம் எரிச்சலை கொடுத்துருக்கும், நான்காவதா கோபம் என்பது வெடிச்சிடும். அப்போதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப நாம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு இவர் கோபப்படுறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை என்பது அப்பதான் வரும். ஆக்சுவலா கோபம் என்பது இவ்வளவு ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் இயர்னு வந்து அஞ்சாவதா தான் வெளிப்படுது. ஸோ அந்த எரிச்சல் படுகிற மனப்பான்மை அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ். என்னை என்னுடைய மனதை ஒரே சீரான நிலையில் என்னால் வைத்திருக்க முடியவில்லை. பாருங்க, மொபைல் அப்படின்றது ஒரு சின்ன மெஷின், ஒரு சாதாரண மெஷின், அது என்னுடைய மன வலிமையை ஒரு தொந்தரவுக்கு ஆளாக்குகிறது.
ஆமா, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நாள் தெரியாம அந்த மாதிரி யாருமே இல்லை, ரொம்ப வந்து சில பேர் தான் வந்து ஏதோ ஒரு ஞாபகம் வரதில மொபைல வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாங்க, இல்ல மொபைல எங்காவது விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா ஐயோ மொபைல் இல்லாம இன்னைக்கு நான் எப்படிதான் இருக்க போறேனோ.
அது வந்து சார்ந்து இருப்பது டிபெண்டன்சி. பட் ஒரு மொபைலினுடைய சத்தம் என்னை திசைத்திருப்பும், என்னுடைய மனதை திசைத்திருப்பும். ஒரு மொபைலினுடைய சத்தம் அந்த ஹால்ல இருக்கிற அந்த இடத்தினுடைய சூழ்நிலை வாயு மண்டலத்தையே மாற்றும் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா அது மொபைல் செய்யலை. இப்ப மொபைல் ஆன் ஆயிடுச்சு, அந்த ரிங்டோன் வந்துடுச்சு, அந்த சத்தம் கேட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தருடைய மனதுல நெகட்டிவ் தாட், ஒரு எதிர்மறை எண்ணம் உருவாகுது, எதிர்மறை உணர்வு உருவாகுது. என்னன்னா ஏன் இப்படி பண்றாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன ஆகுதுன்னா, உடனே அடுத்தடுத்து அடுத்தடுத்து உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருக்குமே பரவுது. அப்போதான் இந்த வாயு மண்டலம் என்பது உருவாகிறது. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த கூட்டத்துல வந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட போய் அடையும். ஸோ மொபைலோ இல்லை அதனுடைய அந்த சத்தமோ அந்த வாயு மண்டலத்தை உருவாக்கவில்லை, நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உணர்வுகள் அந்த வாயு மண்டலத்தை உருவாக்குது. நம்ம என்ன ரொம்ப கவனமா வச்சுக்கணும் அப்படின்னா, எதுவுமே என்னை தொந்தரவு செய்யக்கூடாது, எதுவுமே என்னுடைய நிலையை பாதிக்க கூடாது, அதுல நாம கவனமா இருக்கணும்.
இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. மனசுல வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையை ஏற்படுத்தணும், ஒரு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஆனா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், குழப்பம்ன்றது மட்டும் பாத்தீங்கன்னா சட்டன்னு ஒரு நிமிஷத்துல வந்து நம்ம மனசுல உருவாகுது.
அதுக்கு காரணம் வந்து நம்முடைய மனோபலம் குறைவாக இருக்கிறது அப்படின்றதுக்கு தான். இப்போ நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறோம், கால நிர்வாகம் இல்லையா, பீப்புள் மேனேஜ்மெண்ட் மனிதர்களை நிர்வாகம் செய்வது, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சுய நிர்வாகம், தாட் மேனேஜ்மெண்ட் எண்ணங்களின் நிர்வாகம், இவ்வளவு விஷயத்த நாம பேசுறோம். நிர்வாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம், இந்த வரையறுக்கப்பட்ட காலத்துக்குள்ள நான் நினைத்த மாதிரி விஷயங்கள் நடப்பது. இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இவெண்ட்ஸ், ஒரு சில காட்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காட்சி இத்தனை நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிடும், அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா. இதுக்கு நாம பிளான் பண்றோம், 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இது நடக்கணும், 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இது நடக்கணும், இது டைம் மேனேஜ்மெண்ட். அதுக்குள்ள நடத்தி முடிக்கிற விஷயம் தான் நம்முடைய மேனேஜ்மெண்ட், நமக்கு நிர்வகிக்கிற திறமை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா வேக வேகமாக செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மால கால நிர்வாகம் என்பது செய்ய முடியாது. சோ கால நிர்வாகத்துக்கு டைரக்டா என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, சுய நிர்வாகம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டும், அதுக்கப்புறமா நம்முடைய தாட்ஸ் நம்முடைய எண்ணங்களின் நிர்வாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்துல நான் ஸ்டேபிளா இருக்கணும், நிலையாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான சமயங்களில் கூட நான் இதை இத்தனை மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும், ஆனா பல விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம் இல்லையா,
காரணங்கள்
இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் நடுவுல வந்தாலும் நான் என்னுடைய மனநிலையை ஸ்டேபிளா வச்சுக்கிறது சுய நிர்வாகம். தாட்ஸ் மேனேஜ்மெண்ட், தாட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எண்ணங்களுடைய நிர்வாகம். இப்படி ஆயிடுச்சு, உடனே என்னுடைய எண்ணத்தை, சரியான எண்ணத்தை உருவாக்குகிறேன், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன செய்யணும், லேட் ஆயிடுச்சு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் என்ன செய்யணும், அது என்னுடைய எண்ணங்களின் நிர்வாகம். இது ரெண்டு சரியா இருக்கும் பொழுது நாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட், கால நிர்வாகத்தை சரியா செய்ய முடியும். அந்த காலையில ஒரு மணி நேரம் நம்ம குழந்தையோட ஸ்பெண்ட் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும், இவ்வளவு இவ்வளவு மணி நேரம் ஆகும், இப்படி எல்லாம் ஆகும், ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடக்கல அப்படின்னாலும் என்னையும் என் எண்ணங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் பொழுது என்னால் எதையுமே சரியா செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு மணி நேரம் அப்படின்றது 1.5 மணி நேரம், 2 மணி நேரமா ஆகலாம். அதுக்கப்புறமா விளைவு என்ன அப்படின்னா, நான் டென்ஷனா ஃபீல் பண்ணுவேன், ட்ரெயின்ட் அவுட்டா, எல்லா சக்தியும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அந்த 2 மணி நேரம் மகிழ்ச்சியாவும் இருந்திருக்காங்க.
இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன வந்து பிரச்சனைகள், ஒரு ஒரு நிமிஷம், ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு ஒரு தினமும் வந்து இத்தனை பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்றோம் அப்படின்றத பத்தி பேசுனீங்க. இப்ப வந்து எனக்கு இந்த மனோபலம் இதுதான் வந்து இப்ப ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனோபலம். அந்த சக்தியை வந்து இழந்துகிட்டே போறோம்ன்றது எங்களுக்கு நல்லா புரிய வச்சுங்க. இப்ப அந்த சக்தியை எப்படி தக்க வச்சுக்கிறது, இல்ல அந்த சக்தியை இன்னும் எப்படி நாங்க வந்து மேல வந்து கொண்டு வர்றது அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
சக்தியை நாம தக்க வச்சுக்கிறது இல்ல சக்தியை வந்து மேம்படுத்துவது அப்படின்னா, முதல்ல நாம வந்து இந்த சக்தி வீணாவதை தடுக்க வேண்டும். சக்தி எப்படி எல்லாம் வீணாகிறது அப்படின்றது வந்து நாம வந்து பல எபிசோட்ல, பல நிகழ்ச்சிகள்ல பார்த்தோம். வீணான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இதெல்லாம் உருவாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சக்தி என்பது வீணா. இப்ப ஸ்கூலுக்கு போறப்பே நம்மளுக்கு பல சமயங்கள்ல என்ன எண்ணம் வருதுன்னா, பஸ் போயிடும், இன்னைக்கு நிச்சயமா ஸ்கூல் லேட்டு. இது வராம அந்த இடத்துல நாம எதையுமே செய்ய மாட்டோம், சீக்கிரமா பஸ் போயிடும் சீக்கிரம். சோ இது ஒரு எதிர்மறை எண்ணம் இல்லையா. சோ இந்த எதிர்மறை எண்ணத்தினால நம்முடைய சக்தி என்பது வீணாகிறது.
ரொம்ப சிம்பிளான,
இன்னைக்கு நீ சாப்பிட போறதில்ல, சமைச்சிட்டே சொல்லுவாங்க இன்னைக்கு இது குழந்தை சாப்பிடாம அது இப்படியே எடுத்துட்டு வருவோம்
பாருங்க, அது பண்ணும் போதே ஒரு எண்ணம்.
சோ அது பேக் பண்ணி கொடுத்து அனுப்புறோம் சாயங்காலம், நான் சொல்லல நீங்க இப்படிதான் வருவீங்க அப்படின்னு. சோ நாம எதை உருவாக்குகிறோம், எந்த எண்ணத்தை உருவாக்குகிறோம் அப்படின்றதுல வந்து நம்முடைய கவனம் வந்து நிச்சயமா சரியா இருக்கும்.
அது வந்து ஒரு சட்டம் மாதிரியே ஆயிடுச்சு சிஸ்டர். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் இது இப்படிதான் நடக்கும், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஏன்னா எல்லாமே வந்து உணர்வின் அடிப்படையில போயிட்டு இருக்காங்க. ஆனால் எண்ணங்களின் அடிப்படையில என்னுடைய உணர்வு அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம், அந்த விழிப்புணர்வு வந்தது அப்படின்னா நான் முயற்சி செய்யணும், எல்லாத்துக்கும் பயிற்சி செய்யணும். நான் உட்கார்ந்து சரியான எண்ணத்தை நான் உருவாக்கணும். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியே காலையில நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்றத முடிவு செஞ்சுட்டு தூங்கணும். காலையில எழுந்த உடனே நான் எப்படி இருக்கணும்னு என்று நினைத்தேனோ அப்படி நான் இருக்க போகிறேன் அப்படின்றத முடிவு செய்யணும். அதற்கான எண்ணங்களை நாம் உருவாக்கணும், அதே உணர்வுகளை உருவாக்கணும். நம்முடைய உணர்வுகள் அடுத்தவர்களை போய் அடையும், அவங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க. அதே தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட், மனிதர்களை நிர்வாகம் செய்யறது. நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மனிதர்களை நிர்வாகம் செய்கிறது அப்படின்னா நம்ம சொல்றபடி எல்லாம் அவங்க கேட்கணும், அவங்கள நம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல பீப்புள் மேனேஜ்மெண்ட், அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்வது தான் பீப்புள் மேனேஜ்மெண்ட். அதாவது நம் கட்டுக்குள்ள அவர்கள் விரும்பி இருக்க வேண்டும், நான் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது, என்னோட வேலை செய்யறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதுதான் பீப்புள் மேனேஜ்மெண்ட்.
வண்டர்ஃபுல். இதே விஷயத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில பேசணும், எதிர்பார்ப்பு வச்சுக்கோங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்புல நான் இப்படி இருக்கணும், அதாவது நான் நல்ல விதமா இருக்கணும், நல்ல எண்ணங்களை உருவாக்கணும், என்னை சுத்தி எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி நைட்டு நம்ம தூங்கும் போது காலையில நான் இப்படி எழுந்துப்பேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளவே, என்னென்ன எதிர்பார்க்கறோமோ அதெல்லாம் நடக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கறேன், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு. சோ அந்த எதிர்பார்க்கல லிஸ்ட்ல வந்து காலையில நான் ஸ்மூத்தா எல்லாமே எழுந்து சீக்கிரமா எழுந்து,
ஏன்னா இதெல்லாம் வந்து டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள், ஏதாவது வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ இல்ல, டெய்லி இதுதான் ஆக போகுது. டெய்லி இப்படிதான் நான் ஆபீஸ்க்கு கிளம்ப போறேன், இப்படிதான் வேலைக்கு போக போறேன், அங்க இதே மனிதர்களை தான் சந்திக்க போறோம். சோ நாம ஏன் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நமக்குள்ள ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு, எண்ணங்களை டைம் டேபிள் இல்ல, சாதாரணமா வந்து நம்ம நேரத்துக்கு தான் டைம் டேபிள் போடுவோம். நம் எண்ணங்கள் இப்படி இப்படி இருக்க வேண்டும், ஒருவேளை வேற ஏதாவது வந்ததுன்னா அந்த சூழ்நிலையிலும் நான் சரியான எண்ணத்தை உருவாக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டேபிள போட்டுட்டு அதை நம்மேலேயே நிறுத்தி என்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் ஏமாற்றாமல் இருக்கிறது தான் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்.
செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சிஸ்டர். ஒரு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா நிறைய சவால்களான விஷயத்த கொண்டு வரும். வாழ்க்கையில தினசரி நடக்கக்கூடிய சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் தான், எளிமையான விஷயங்களா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பெரிய சிந்தனைகள் அடங்கி இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற விதத்தை பத்தியும் நீங்க அழகா சொன்னீங்க. பாக்குற வியூவர்ஸும் சரி, கண்டிப்பா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு ஐடென்டிஃபை, அதாவது நமக்குள்ள நடக்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே போதும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க நிச்சயமா வந்து முயற்சி எடுப்பாங்கன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
எல்லா விஷயத்துக்குமே எரிச்சல் அடையிறது அப்படின்றதும் நமக்குள்ள ஒரு சாதாரணமான இயல்பான விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த எரிச்சல் அடையறதால நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மளே எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில முக்கியமா நம்மளுடைய முயற்சி என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வாழறோம். அந்த வாழ்ற வாழ்க்கைய எவ்வளவு மகிழ்ச்சிகரமா நம்ம எடுத்துட்டு போறோம், நம்ம எவ்வளவு கண்டென்ட்டா இருக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வந்து நமக்காக தான், இந்த நிகழ்ச்சியே உங்களுக்காக தான், நம்ம எல்லாருக்காக தான். எங்களை நீங்க தொலைபேசி மூலமாவோ அல்லது இமெயில் மூலமாவோ இல்ல கடிதம் மூலமாவோ நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளும் பதில்களும் எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தாராளமா அனுப்பலாம், நாங்க அதை ரொம்பவே எதிர்பார்க்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெற தருணம் வந்தாச்சு. ஆனா இது முடிவல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். எல்லாமே நம்ம வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளோட நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி